الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال عيوبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم تزودوا الودود الولود فإني مكافر بكم الأمم حديث صحيح وقال صلى الله عليه وسلم في حديث طويل فإنكم أخذتمون بعمانة الله صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியூன்கள், தபஉத் தாபியீன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை ஸஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே இஃதிகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திலே கண்ணியமாக படைத்திருக்கிறார். ஏனைய அல்லாஹுடைய படைப்புணங்களை விட மிருகங்கள், பறவைகள், வேறு உயிரினங்களை விட மனித படைப்பு என்பது குர்ஆனிலே இதற்கு பாவிக்கப்பட்டிருக்கும் வார்த்தை அஹ்சனு தக்வீம். மிக அழகான தோற்றத்திலே உங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். மனிதனுடைய எல்லா செயற்பாடுகளையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை எதிர்பார்க்கிறான். செய்கின்ற அமல், அணியக்கூடிய ஆடை, நாம் பேசக்கூடிய வார்த்தை, குர்ஆனிலே இந்த ஒவ்வொன்றுக்கும் அஹ்சன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய சலாம் ஃபஹய்யூ பி அஹ்சன மின்ஹா, உங்களுக்கு யாராவது சலாம் சொன்னால் அதற்கு பதிலாக அதைவிட அழகானதை நீங்கள் சொல்லுங்கள். இப்படியாக குர்ஆனிலே மனிதனுடைய எல்லா செயற்பாடுகளையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை, அந்த செயலை அழகாக செய்வதைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கே அழகான ஒன்றுதான் அவன் இந்த உலகத்தில் தனிமையாக வாழாமல் திருமணம் முடித்து வாழுவது. ஒரு ஹதீஸிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த காரணமும் இன்றி உடல் ரீதியாக பண ரீதியாக அவனுடைய ஆரோக்கியத்துடைய அடிப்படையில் எந்த காரணமும் இன்றி யார் என்னுடைய உம்மத்தில் திருமணம் செய்யாமல் மரணிக்கிறார்களோ அவன் மரணிக்கக்கூடிய அந்த மரணம் கெட்ட மௌத்தாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் திருமணம் என்ற அந்த தொடர்பை இதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை ரசூல்மார்களை கூட விதிவிலக்காக்கவில்லை. وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِنْ قَبْلِكَ وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً, உங்களுக்கு முன்னால் வந்த ரசூல்மார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள், நாம் அவர்களுக்கு மனைவிகளை ஆக்கினோம், அவர்கள் திருமணம் செய்தார்கள், குழந்தைகளையும் பெற்றெடுத்தார்கள், உலகத்திலே குடும்பமாக வாழ்ந்தார்கள் என்று நபிமார்கள் ரசூல்மார்களுடைய விடயத்தில் கூட அவர்கள் உலகத்திலே திருமணம் முடித்து வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இது ஒரு நீண்ட தலைப்பாக இருந்தாலும் இதனுடைய சில அடிப்படைகளை நாம் விளங்க வேண்டிய ஒரு கட்டாயப்பாட்டிலே இருக்கிறோம். பெண்களை பொறுத்த அமைப்பில் அவர்கள் கணவன்களோடு அவர்களுடைய குடும்பத்தோடு எப்படி வாழ வேண்டும், அவர்களுடைய கட்டுப்பாடுகள் என்ன என்பது அவர்களுக்கு பேசப்படும் தலைப்பு. ஆனால் எங்களை நம்பி வந்த பெண்கள் அவர்கள் எப்படி நடத்தாட்டப்பட வேண்டும், சில சுன்னாக்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால சொன்னார்கள், அவைகளை செய்யவில்லை. இன்னும் சில சுன்னாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை, அதனை செய்து காட்டவும் இல்லை. சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு முன்னால் செய்யும் பொழுது அதனை அங்கீகரித்தார்கள். அதற்கு அரபியில் அல் இக்ரார் என்று சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்ததும் ஷரீஅத்தாக மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திருமணம் என்ற அந்த சுன்னத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஒன்று இரண்டு மூன்று அல்ல, 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள். 4க்கும் மேல் திருமணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடிப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தான். உலமாக்கள் இதனுடைய திக்கத்துகளை ஹகீகத்துகளை யதார்த்தங்களை இமாம்கள் எழுதுகிறார்கள். திருமணத்துடைய விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வயதுடைய பல ஊரை சேர்ந்த பல கொள்கை உடைய பெண்களோடு வாழ்ந்துவிட்டு அந்த பெண்களுடைய தன்மைகளை பற்றி எங்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனாலதான் இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கு பின்னாலதான் தொழுகை, உலகம் படைக்கப்பட்டதற்கு பின்னாலதான் ஜகாத். இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளும் இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கு பின்னால், இந்த உலகம் படைக்கப்பட முன்னால் ஒரு அமல் நடந்ததென்றால் அது திருமணத்துடைய அமல். சுவர்க்கத்திலே கணவன் மனைவி என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. வயா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னா, ஏ ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்திலே வசியுங்கள். ஆதம் ஹவ்வா என்று அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்துடைய தொடர்பை அங்கேயே ஏற்படுத்தினார். இந்த உலகம் அழிக்கப்படும், இந்த உலகம் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் தொழுகை கிடையாது, ஜகாத் கிடையாது, கபரிலே எந்த அமலும் இல்லை, மறுமை நாளில் எந்த அமலும் செய்யப்பட வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அங்க திருமணம் நடக்கும், திருமணத்துடைய அமல் திரும்பவும் நடக்கும். நாங்கள் சுவர்க்கவாதிகளுக்கு சுவர்க்கத்து கன்னிகளை திருமணம் செய்து வைப்போம். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சுவர்க்கத்தில் இருந்து வந்த அமல் திரும்ப சுவர்க்கத்திற்கு போற அமல் என்றால் அது நிக்காஹுடைய அமல் தான். நிக்காஹ் என்பதை வாலிபர்கள், திருமணம் முடித்த புதியவர்கள், திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை கழித்தவர்கள் இதனுடைய உண்மையான கரவுகளை, உண்மையான நோக்கங்களை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒட்டுமொத்த கிதாபுகள், குர்ஆனுடைய ஆயத்துக்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு ஹதீஸ்களையும் ஆராய்ச்சி செய்து உலமாக்கள் ஏன் திருமணம், திருமணத்துடைய நோக்கம் என்ன, திருமணம் ஏன் முடிக்கிறோம் என்பதை அஞ்சு விடயங்களில் சுருக்கி தந்திருக்கிறார்கள். இந்த அஞ்சு விடயமும் தான் முழு கிதாபுடைய சுருக்கமும், முழு குர்ஆனுடைய சுருக்கமும், முழு ஹதீஸுடைய சுருக்கமும் இந்த அஞ்சு விடயம்தான். திருமணத்தின் மூலம் ஏற்படுகின்ற லாபங்கள் என்ன, ஏன் திருமணம் முடிக்கிறோம். சிலர் திருமணம் முடிக்கிறார்கள் கிரவுண்டில் விளையாடுவது போன்று நினைக்கிறார்கள், ஒரு டொப்பியை சாப்பிட்டு அதனை விழுங்குவது போன்று நினைக்கிறார்கள், திருமண வாழ்க்கையில் விளையாடுகிறார்கள். அதனால் மேல் மாகாணமும் ஒரு மாகாணம்தான், அதிகமான தலாக்குகள் நடைபெறுவது எந்த ஊரில், எந்த மாகாணத்தில் என்ற ஒரு கணிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே மேல் மாகாணம் அதிகமான தலா 18 வயதில் திருமணம் முடித்து வாழ்ந்து தலாக்கில் நிற்கிறார்கள், 20-22 வயதில் தலாக்கில் நிற்கிறார்கள். இதற்கு அடிப்படையான காரணங்கள் கிதாபுகளில் இருக்கிறது. ஒரு ஒரு திருமணம் முறித்துக் கொள்வதாக இருந்தால் தலாக் சொல்லி ஃபஸ்ஹ் செய்து அதிலிருந்து பிரிவதாக இருந்தால் இஸ்லாம் எங்கும் பெரும் பட்டியலை போடல, 1-2 காரணங்களுக்கு மாத்திரம்தான் பிரியதாம். ஆண்கள் பகுதியில் இருக்கும் சில பலகீனங்கள், பெண்களுடைய பகுதியில் இருக்கும் சில பலகீனங்கள், அதாக குறைவு. ஆனால் சமூகத்தில் அந்த காரணங்களுக்காகவா பெண்கள் தலாக் சொல்லப்படுகிறார்கள் என்றால் இல்லை, ஆண்கள் தலாக் சொல்கிறார்கள் என்றால் இல்லை. அடிப்படை காரணம் எல்லோருடைய ஏகோபித்த முடிவு, ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அந்தந்த காலத்துடைய கல்வியை கற்க வேண்டும் என்பதில் எந்த பெற்றோர்களிடத்திலேயும் மாற்று கருத்து இல்லை. யாராவது சொல்வார்களா, இல்லை இந்த காலத்தில் 2024 வரப்போகுது, இந்த ஆண்டுக்கான கல்வி தகமை எங்களுடைய மாணவர்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமா இல்லையா? எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாளைக்கு பொண்ணாக போறா, நாளைக்கு வேறு யாரோ ஒரு வீட்டுலேய அந்த சூழலில் வாழ போறாள், பழகாத ஒரு ஆணுடன் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க போறாள், அது சம்பந்தமான அறிவு சமூகத்தில் கொடுக்கப்படுவதில்லை. கணவனுடைய பொறுப்புகள் என்ன, கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்ப லேட்டஸ்டாக போயிட்டிருக்குது கணவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுவது. கிதாப் எடுத்து பாருங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கண்டித்தார்கள். கணவனுடைய பேரோடு தன்னுடைய மனைவி பேரை எழுதுகிறாள், இது ஷரியத்திற்கு முரணானது. கணவனுடைய பேரை சொல்லி அழைக்கிறாள், ஷரியத்திலே இதற்கு இடம்பாடு இல்லை. திருமணத்துடைய வாழ்க்கையை பற்றி எந்த அறிவும் இல்லை. மாமா எந்த ஸ்தானத்தில் பார்க்கப்பட வேண்டும், மாமி எந்த ஸ்தானத்தில் பார்க்கப்பட வேண்டும், கணவனுக்கும் சகோதரனுக்கும் மத்தியில் இருக்கும் வித்தியாசம் என்ன? கணவனும் கணவன் தான், கணவனுடைய கூட்டாளியும் கணவன் தான். இது சம்பந்தமான அறிவு யுவதிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. மக்கள் நினைக்கிறார்கள், பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், என்னுடைய குழந்தையை திருமணம் செய்து கொடுப்பதற்கு அளவுகோல் அவருக்கு பல வகையான உணவு செய்ய தெரிஞ்சிருக்கணும், அல்லது கேக் போன்ற சுவையான உணவுகள் செய்ய தெரிந்திருந்தால் இப்ப என்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஷரியத்துடைய பெரியொரு பகுதி இருக்கிறது, தலாக்குக்கு அடிப்படை காரணம் இது. ஒவ்வொரு நிக்காஹுடைய வைபவங்களிலும் தலாக்கை பற்றி பேச சொல்றார்கள். ஒரு நிக்காஹில் பேசப்படும் பொழுது சில சகோதரர்கள் முணுமுணுத்தார்கள், இப்பொழுதுதான் வாழ ஆரம்பிக்கிறார்கள், தலாக்கை பற்றி பேசுவதா? நிக்காஹுடைய மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே சூரத்து நிசா பெண்கள் என்று ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அந்த சூறாவில் பெண்களை பற்றி பேசுகிறான். சூரத்து நூர் பெண்கள் படிக்க வேண்டிய, கற்க வேண்டிய, தர்ஜுமாக்களை பார்க்க வேண்டிய சூரத், சூரத் சூரத்து நூர், அதிலே பெண்களை பற்றி பேசுகிறான். சூரத்துல் பக்கரா, இந்த சூரத்துல் பக்கராவுக்கு உலமாக்கள் சொல்கிறார்கள் இதற்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, சூரத்து தலா. சூரத்து தலா என்ற ஒரு சூரா வேறையாக இருக்கிறது. ஏன் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் தலாக்கை பற்றி சொல்கிறார்? குர்ஆனிலே சூரத்து நிக்காஹ் என்ற ஒரு சூரா இல்லை, ஆனால் சூரத்து தலா என்ற ஒரு சூரா இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? தலாக்கில் விளையாடுகிறார்கள். விளையாட்டுக்கு சொன்னாலும் தலாக் நிகழும். திருமணம் முடித்து மார்க்கத்துடைய சட்டங்கள் தெரியா, அடுத்த எல்லாம் தெரியும். அடுத்த எல்லத்திலையும் சர்டிபிகேட் இருக்குது, கோர்ஸ் முடிச்சிருக்கிறார். கணவன் மனைவி எப்படி வாழணும், குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் கூட இன்னும் அவர்களுக்கு உண்டான புரிந்துணர்வை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. கணவனுக்கு கோபம் ஏற்பட்டு இவளை விட வேண்டும், இவளை தலாக் சொல்ல வேண்டும் என்ற நீயத்தில் அவருடைய மொபைல் போனில் எஸ்எம்எஸ் பண்றார், உன்னுடைய வீட்டுக்கு போய் விடு. தலாக்னு சொல்லல, நீயத் தலாக்குடைய நீயத், ஆனால் வீட்டுக்கு போயிடு என்ற ஏதாவது ஒரு வார்த்தையை இவர் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறார் என்றால் மனைவி தன்னுடைய மொபைலில் வாசித்தால் தலாக் நிகழும். இதன் புகஹாக்களுடைய கருத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஷரியத்தில் பெரிய ஒரு பகுதி. ஆனால் பெண்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், தலாக்குடைய கட்டங்கள் எப்பொழுது ஏற்படும் என்று குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாஉடைய கடைசி குதுபா பிரசங்கத்தில் மிக சுருக்கமான குதுபா, அதனை வாசித்து முடித்தால் 10-15 நிமிடங்களில் வாசித்து முடிக்கலாம். அதிலே ஒரு தலைப்பாக பேசினார்கள், நிக்காஹுடைய மஜ்லிஸில் மாமாவுடைய கரத்தை பிடித்து உங்களுடைய மகளை என்னுடைய ஹலால் மனைவியாக ஏற்றுக்கொண்டு கபில் து நிக்காஹா என்று சொல்கிறீர்களே, இது சந்தோஷமான மஜ்லிஸாக பார்க்கப்படலாம், எல்லோரும் குதூகலமாக அந்த மஜ்லிஸுக்கு வரலாம். சல்லல்லாஹு இந்த மஜ்லிஸுக்கு சொன்னார்கள், இது அமானத்தை ஒப்படைக்கும் மஜ்லிஸ். ஃபஇன்னகும் அஹத்துமூன பிஅமானத்தில்லாஹ்,
நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை சுமக்கிறீர்கள். மனைவி என்பது அமானிதம். சுவர்க்கத்துக்கு போகும் வரைக்கும் நீங்க தான் அவருக்கு பொறுப்பு. அதனால் மனைவிமார்கள் கணவனோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் அது வேற தலைப்பு. கணவன்களாக இருக்கும் கணவர்களாக இருக்கும் நாங்கள் மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவள் பிஎஸ்டி உடைய லெவலுக்கு போயிருந்தாலும், எங்களை விட அறிவில் கூடியவனாக இருந்தாலும், சமூகத்தில் படித்தவனாக இருந்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த தர்பிகட் நாகிசாத்துல் அக்ல், புத்தியில குறைந்தவள். ஆணுடைய புத்தியை விட பெண்ணுடைய புத்தி குறைந்தது. இதை ஆய்வுக்கு எடுத்தாலும் சரி, இது விஞ்ஞான ஆய்வு செய்து அது இல்லை என்று நிராகரித்தாலும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400க்கு முன்னால சான்றிதழ் கொடுத்தார்கள், நீங்கள் புத்தியில் குறைந்தவர்கள். வத்தீன் மார்க்கத்தில் ஒரு மாதத்தில் ஒரு 15 நாள், ஒரு 7 நாள் சொல்லாமல் இருப்பாள், குர்ஆன் ஓதாமல் இருப்பாள். எனவே அவள் மார்க்கத்திலும் குறைந்தவள். خُلِقْنَ مِنْ ضِلَعٍ ஆணுடைய வளைந்த அந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். அவளுடைய பேச்சியும் அவசரமாக இருக்கும், ஆலோசனைகளும் அவசரமாக இருக்கும், அவளுடைய சில வார்த்தைகள் வளைந்ததாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிநடத்தக்கூடிய முறைகளை எங்களுக்கு சொன்னார்கள். மிக சுருக்கமாக குர்ஆன் இந்த விடயத்தை சொல்லுது. இந்த விடயத்தில் ஒவ்வொரு ஆணும் கவனித்தாலே எங்களுடைய மனைவிகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். பிணக்கு வரும். நபியுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலும் வந்திருக்கிறது. அதனை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும், எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லுது. மனைவி ஏதாவது தவறு செய்தால், பிழை செய்தால், வார்த்தையிலேயோ நடத்தையிலேயோ அவளுடைய பிழையை கண்டால், கணவன்களாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது டேப்லெட், ஒரு டோஸ் இருக்குது, ஆக குறைஞ்ச டோஸ். குர்ஆன் சொல்லுது, அவர்களை உங்களுக்கு கிட்ட கூப்பிட்டு உபதேசம் செய்யுங்கள், பயம் செய்யுங்கள், நல்லதை சொல்லிக் கொடுங்கள். இங்க வா, எனக்கு கட்டுப்படுபடிதான் குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அம்மா நீ எனக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும், பேச்ச மீறக்கூடாது. கணவன் உபதேசம் செய்வதாக இருந்தால் கணவனுக்கு மார்க்கத்துடைய சரக்கு இருக்கணும். மார்க்கத்துடைய சரக்கு அவருக்கு இல்லைன்றால் அவர் எப்படி பயம் செய்வார்? படங்களை நாடகங்கள்ல வார துண்டகளை சொல்லி அதைத்தான் முன்மாதிரியாக இருப்பார். பார், அதில் அப்படி இருக்குது. அவருக்கு மார்க்கத்துடைய சரக்கு இருந்தால் அவர் உபதேசம் செய்வார். அந்த டோஸுக்கும் லேசாக இல்லென்றால் அதை விட பவரான ஒரு டோஸ் இருக்குது. குர்ஆன் சொல்லுது, உங்களுடைய படுக்கையை விட்டும் கொஞ்சம் அகற்றி வையுங்கள். அப்பொழுதும் அவள் திருந்தவில்லை என்றால் மூணாவது ஒரு டோஸ் இருக்குது, அதை உதப்பவர். அவளுக்கு லேசான அடி அடிக்கலாம், அந்த அடி நோவுறதுக்கல்ல, வெக்கம் வாரத்துக்கு. நான் அட வாப்பட கையால இவ்வளவு நாளும் அடி வாங்கல்ல, யாரோ ஒருவன் கணவன் என்ற தலைப்புல வந்து கையை நீட்டிட்டான், நோவுரத்துக்கல்ல, வெக்கம் வாரத்துக்கு லேட்டான அடி அடிக்கலாம். குர்ஆன் சொல்லுது, அதுக்கும் அடங்கல்லையா? இப்பையும் தலாக் இல்லை, இப்பையும் தலாக் இல்லை. குர்ஆன் சொல்லுது, உங்களோட நிகாஹுடைய மஜ்லிஸ்ல நாங்க தான் பொண்ணோட மாமா பாப்பா என்று அவருக்கு பொறுப்பாக வந்தாரே, அந்த மனைவியுடைய குடும்பத்தில் நீதமான நிதானமான நடுத்தரமாக இருந்து யோசிக்கக்கூடிய ஒருவரை அலையுங்கள். கணவனுடைய புறத்திலேயும் போதுமான ஒருவர் குடும்பத்தில் இருப்பார். முழு குடும்பத்தையும் சமாளிக்க தெரிந்த ஒருவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருப்பார். அந்த ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க. எப்படி வழிகாட்டுகின்றால் அவர்கள் எப்படி வரணும், அவங்க எப்படி வரணும் என்றால், இன்றைக்கு நான் ஒரு கை பார்க்கிறேன், உனக்கு ஒரு மாப்பிள்ளையா இருக்குது, ஒரு ஆணா இருக்குது, அவர் சொல்றார், உனக்கு ஒரு பெண்ணா இருக்குது, ஏதாவது ஒன்றை செய்வோம். இப்படி அல்ல, ரெண்டு பேருடைய நீயத்தும் இருக்க வேணுமா, இவர்களை எப்படியாவது இணக்கமாக்கி வைக்கணும் என்ற நீயத்தோட வந்தால் அல்லாஹ் தௌஃபீகை ஏற்படுத்துவான். சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு வாலியை அனுப்பினாங்க, பொறுப்புதாரிய. ரெண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில சொல்றாங்க, முஷ்கிலத்துன் கபீரா, பெரிய பிரச்சனை, தலாக் நிகழக்கூடிய அளவுக்கு பிரச்சனை. அனுப்பினார்கள் சமாதானப்படுத்திட்டு வரும்படி. ஹாக்கிம் போய் எவ்வளவு பேசி பார்த்தார், சமாதானமாகறாங்க இல்ல. சையதுனா உமரிடத்தில் வந்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, எவ்வளவு பேசி பார்த்தேன், சமாதானம் வருதில்லை, ஒன்று சேர்றாங்கள் இல்ல. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை வீட்டுக்கு முன்னால நிப்பாட்டி வைத்து வீட்டுக்கு உள்ளால போய் ஒரு சாட்டைய கொண்டு வந்து ஹாக்கிம் ஹாக்கிமுக்கு அடிக்கிறார். ஹாக்கிம் கேட்கிறார், ஏன் எனக்கு அடிக்கிறீங்க? சொன்னார்கள், உங்களுக்கு அடி போன்ற உள்ளத்தில் அவர்கள் சேரணும் என்ற நீயத் இல்லை, அப்படி இருந்திருந்தால் அல்லாஹ் தௌஃபீகை ஏற்படுத்திருப்பான் என்று குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினாங்க.
For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.